ஓம் சாந்தி. 27/4/2021. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய சுய தர்மம் அமைதியாகும். உண்மையான அமைதி சாந்தி தாமத்தில் கிடைக்கும். இந்த விஷயத்தை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். சுய தர்மத்தில் இருக்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு ஞானம் ஒரு தந்தையிடம் இருக்கிறது? அதை இப்போதுதான் நீங்கள் படிக்கிறீர்கள். பதில்: பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஞானமாகும். பாரதவாசிகள் எப்பொழுது பாபாவை நிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது பாவ ஆத்மாக்களாக ஆகிறார்கள். மற்றும் எப்பொழுது பாபா மற்றும் நாடகத்தை தெரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறார்கள். இந்த படிப்பை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுதுதான் படிக்கிறீர்கள். அனைவருக்கும் சத்கதியை வழங்குபவர் ஒரே ஒரு பாபாதான் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மனிதர்கள் மனிதர்களுக்கு சத்கதி அதாவது முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்க முடியாது. பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. இது பாவ ஆத்மாக்களின் உலகம் மற்றும் பாரதத்தை தான் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் என்று கூறப்படுகிறது. அங்கே தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்று சொல்ல முடியும் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த பாரதம் சுகதாமமாக இருந்தது. அப்பொழுது வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. ஒரு பாரதம்தான் இருந்தது. அமைதி அல்லது சுகம் அந்த சத்தியுகத்தில் இருந்தது. அதனை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். இது நரகமாகும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது நரகமாக ஆகியிருக்கிறது. நரகத்தில் நிம்மதி அல்லது சுகம் அமைதி எங்கிருந்து வரும்? கலியுகத்தை நரகம் என்று அழைக்கப்படுகிறது. கலியுக கடைசியை தான் மோசமான நரகம் என்று சொல்லப்படுகிறது, துக்கதாமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்த பொழுது இந்த பாரதம்தான் சுகம் நிறைந்த இடமாக இருந்தது. பாரதவாசிகளின் இல்லற தர்மம் தூய்மையாக இருந்தது. தூய்மையும் இருந்தது, அமைதி சுகமும் இருந்தது, செல்வமும் அதிகமாக இருந்தது. இப்போது அதே பாரதம் தூய்மையற்றதாக ஆகியுள்ளது. அனைவரும் விகாரிகளாக ஆகியுள்ளார்கள். இது துக்கதாமம் ஆகும். பாரதம் சுகதாமமாக இருந்தது. மற்றும் ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிக்கிறோமோ அது சாந்திதாமம் ஆகும். அமைதி என்பது அங்கே சாந்தி தாமத்தில்தான் கிடைக்க முடியும். ஆத்மா அமைதியாக அங்கேதான் இருக்க முடியும். அதனை இனிமையான வீடு, நிராகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. அது ஆத்மாக்களின் வீடாகும். அங்கே இருக்கும் பொழுது ஆத்மா அமைதியாக இருக்கிறது. மற்றபடி அமைதி ஒன்றும் காடு போன்ற இடங்களுக்கு செல்வதினால் கிடைப்பது இல்லை. அதுதான் சாந்திதாமம் ஆகும். சத்தியுகத்தில் சுகமும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது. இங்கே துக்கதாமத்தில் அமைதி என்பது இருக்க முடியாது. அமைதி என்பது சாந்திதாமத்தில் கிடைக்கும். சுகதாமத்திலும் கூட கர்மம் நடக்கிறது. சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த துக்கதாமத்தில் அமைதியும் சுகமும் உடைய மனிதன் யாரும் இல்லை. இது கீழான தூய்மையற்ற இடமாகும். ஆகையினால் தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்குபவரை அழைக்கிறார்கள். ஆனால் அந்த தந்தையை யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஆகையினால் அனாதைகளாகி விட்டார்கள். அனாதைகளாக இருக்கின்ற காரணத்தினால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். எவ்வளவு துக்கம், அமைதியற்ற தன்மை, சண்டைகள் நடக்கின்றன. இந்த உலகமே ராவண ராஜ்யமாகும், ராமராஜ்யம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் சுகமும் இல்லை, அமைதியும் இல்லை. ராமராஜ்யத்தில் சுகம் அமைதி இரண்டும் இருந்தது. தங்களுக்குள் ஒரு பொழுதும் சண்டையிட்டுக் கொள்வது இல்லை. அங்கு ஐந்து விகாரங்களே இருப்பது இல்லை. இங்கே ஐந்து விகாரங்கள் இருக்கின்றன. முதலில் தேக அபிமானம் முக்கியமானதாகும். பிறகு காமம் கோபமாகும். பாரதம் சொர்க்கமாக இருந்த போது இந்த விகாரங்கள் இருக்கவில்லை. அங்கே ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது மனிதர்கள் அனைவரும் தேக உணர்வில் இருக்கிறார்கள். தேவதைகள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருந்தார்கள். தேக அபிமானமுடைய மனிதர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் சுகம் கொடுக்க முடியாது. ஒருவர் மற்றவருக்கு துக்கம்தான் கொடுக்கிறார்கள். யாராவது லட்சாதிபதியாக, கோடீஸ்வரர்களாக பல கோடி சொத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் சுகமாக இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். கிடையாது. இவை அனைத்தும் மாயையின் பகட்டாகும், மாயையின் ராஜ்யமாக இருக்கிறது. இப்பொழுது அதனுடைய அழிவிற்கு இந்த மகாபாரத சண்டை எதிரிலேயே இருக்கிறது. இதற்கு பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டும். அரை கல்பத்திற்கு பிறகு நரகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. பக்தி செய்தால்தான் பகவான் கிடைப்பார் என்று பாரதவாசிகள் சொல்கிறார்கள். பக்தி செய்து செய்து எப்போது முற்றிலும் கீழே வந்து விடுகிறார்களோ அப்பொழுது சொர்க்கத்தை உருவாக்குவதற்காக, அதாவது பாரதத்தை சொர்க்கமாக்க நான் வரவேண்டியிருக்கிறது என்று பாபா கூறுகிறார். சொர்க்கமாக இருந்த பாரதம் எவ்வாறு நரகமாக ஆயிற்று? ராவணன் அவ்வாறு ஆக்கினான் கீதையின் பகவான் மூலம். பிறகு பாரதம் துவாபர யுகத்திலிருந்து கலியுகத்திற்கு வந்துவிட்டது, அதாவது இறங்கும் கலை ஆகிவிட்டது. ஆகையினால் அனைவரும் ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். தூய்மையற்ற மனிதர்களுக்கு சுகம் அமைதி தூய்மையற்ற உலகத்தில் கிடைக்க முடியாது. எவ்வளவு துக்கமடைகிறார்கள். இன்று பணம் திருடு போய்விட்டது, இன்று திவாலாகிவிட்டது, இன்று நோயுற்றேன். துக்கமே துக்கம்தான் அல்லவா? நீங்கள் இப்பொழுது சுகம் அமைதியின் ஆஸ்தியை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எப்பொழுதும் சுகம் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தையே ஆவார். எப்பொழுதும் துக்கமாக ஆக்கக்கூடியவர் ராவணன் ஆவார். இந்த விஷயங்களை பாரதவாசிகள் தெரிந்து இருக்கவில்லை. சத்யுகத்தில் துக்கத்தின் விஷயங்கள் நடப்பது இல்லை. ஒரு பொழுதும் அழ வேண்டியது இல்லை. எப்பொழுதும் சுகமே சுகமாகும். அங்கே தேக அபிமானம் அல்லது காமம் கோபம் போன்றவை இருப்பது இல்லை. எதுவரை ஐந்து விகாரங்களை தானம் கொடுக்கவில்லையோ அதுவரை துக்கம் எனும் கிரகம் விடுபடாது. தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டுவிடும் என்று கூறுவார்கள் அல்லவா? இந்த சமயத்தில் பாரதம் முழுமைக்கும் ஐந்து விகாரங்கள் எனும் கிரகணம் பிடித்திருக்கிறது. எதுவரை ஐந்து விகாரங்களை தானம் செய்யவில்லையோ அதுவரை பதினாறு கலைகளில் முழுமையான தேவதையாக ஆக இயலாது. பாபா அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஆவார். குரு இல்லாமல் முக்தியை அடைய முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் கதி என்பதன் பொருளை புரிந்து கொள்வது இல்லை. மனிதர்களுடைய கதி சத்கதி என்றால் முக்தி ஜீவன் முக்தியாகும். அதை தந்தைதான் கொடுக்க இயலும். இந்த சமயத்தில் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட வேண்டும். தில்லியை புது தில்லி, பழைய தில்லி என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்பொழுது புதியதாக ஒன்றும் இல்லை. புதிய உலகத்தில் புது தில்லியாக இருக்கிறது, பழைய உலகத்தில் பழைய தில்லி இருக்கிறது. சரியாக யமுனை நதிக்கரையில் இருந்தது. தில்லி தேவதைகள் வாழும் இடமாக இருந்தது, சத்தியுகமாக இருந்தது அல்லவா? தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்தார்கள். இப்பொழுது பழைய உலகத்தில் பழைய தில்லி இருக்கிறது, புதிய உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் நடந்தது. பாரதவாசிகள் இதை மறந்துவிட்டார்கள். புதிய பாரதம் புது தில்லியாக இருந்தது. புதிய தில்லியாக இருந்தபோது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. இதை யாரும் தெரிந்து இருக்கவில்லை. அரசாங்கம் இதை கற்பிப்பது இல்லை. இது பாதி வரலாறு என்பதை தெரிந்திருக்கிறார்கள். எப்போதிலிருந்து இஸ்லாமியர்களும் பௌத்தர்களும் வந்தார்களோ அப்போதிலிருந்துதான் வரலாறு இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. முழு சிருஷ்டி சக்கரமும் எப்படி சுழல்கிறது என்பதை தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது தங்க யுகமாக இருந்தது. இப்போது அதே பாரதத்தை பாருங்கள், என்னவாக ஆகிவிட்டது. பிறகு பாரதத்தை வைரம் போல ஆக்குவது யார்? நீங்கள் எப்பொழுது மிகவும் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுதுதான் புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்க நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை யாருமே தெரிந்து இருக்கவில்லை. இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஞானக்கடலான பாபாதான் வந்து கற்பிக்கிறார். மனிதர்கள் மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் சத்கதியை கொடுக்க முடியாது. தேவி தேவதைகளாக இருந்த பொழுது ஒருவர் மற்றவருக்கு சுகம் கொடுத்தீர்கள். எந்த ஒரு வியாதியும் நோயுற்றவர்களும் இருக்கவில்லை. இங்கே அனைவரும் நோயுற்றவர்கள் ஆவர். இப்பொழுது மீண்டும் பாபா சொர்க்கமாக ஆக்க வந்திருக்கிறார். பாபா சொர்க்கமாக ஆக்குகிறார், ராவணன் நரகமாக ஆக்குகிறான். இந்த விளையாட்டை யாரும் தெரிந்திருக்கவில்லை. சாஸ்திரங்களின் ஞானம் தத்துவமாகும், பக்தி மார்க்கமாகும். அது ஒன்றும் சத்கதி மார்க்கம் அல்ல. இது ஒன்றும் சாஸ்திரங்களின் தத்துவம் அல்ல. பாபா ஒன்றும் சாஸ்திரத்தை கூறுவது இல்லை. இங்கே ஆன்மீக ஞானமாகும். பாபாவை ஆன்மீக தந்தை என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பாபா கூறுகிறார், நான் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறேன், ஆகையால் ஞானக்கடல் ஆவேன். இந்த மனித சிருஷ்டி எனும் மரத்தின் ஆயுள் எவ்வளவு, எப்படி வளர்கிறது, பிறகு எப்படி பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது என்பதை நான் தெரிந்திருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன். பிறகு நீங்கள் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு ஒரே முறைதான் கிடைக்கிறது. பிறகு மறைந்து விடுகிறது. பிறகு சத்தியுகம் த்ரேதாயுகத்தில் இந்த ஞானத்திற்கு அவசியம் இருப்பது இல்லை. இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்குதான் இருக்கிறது. தேவதைகளிடத்தில் இந்த ஞானம் இல்லை. எனவே பரம்பரையாக இந்த ஞானம் வர முடியாது. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் ஜீவன் முக்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். உங்களிடம் அநேகர் வருகிறார்கள். அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இவ்வாறு கேட்பது தவறாகும். மனம் புத்தி ஆத்மாவின் உறுப்புகளாகும். எப்படி ஷரீரத்தின் உறுப்புகள் இருக்கின்றனவோ அதுபோல ஆத்மாவை கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக பாபாதான் வந்து ஆக்குகிறார். அது சத்யுகம் த்ரேதாவரை செல்கிறது. பிறகு மீண்டும் கல்புத்தி ஆகிவிடுகிறது. இப்பொழுது நீங்கள் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகின்றீர்கள். தங்கமாக இருந்த உங்களுடைய புத்தியில் அழுக்கு சேர்ந்து கொண்டே சென்றது. பிறகு இப்போது எப்படி தங்க புத்தியாக ஆகும்? ஹே ஆத்மா, என்னை நினைவு செய் என்று பாபா கூறுகிறார். நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள் மற்றும் என்னிடத்தில் வந்துவிடுவீர்கள். மற்றபடி மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். இங்கே எப்படி அமைதி கிடைக்கும் என்று அவர்களிடத்தில் கேளுங்கள். இது துக்கதாமமாக இருக்கிறது. ஏனென்றால் விகாரங்கள் பிரவேசம் ஆகி உள்ளது. அமைதி தந்தையிடமிருந்து ஆஸ்தியாகத்தான் கிடைக்க முடியும். பிறகு ராவணனுடன் சேரும்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தையின் மூலம் தூய்மை ஆவதற்கு ஒரு வினாடி ஆகிறது. இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தி ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். பாபா ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கிறார் மற்றும் ராவணன் ஜீவன் பந்தனம் எனும் சாபத்தை கொடுக்கின்றான். ஆகையால் துக்கமே துக்கமாகும். நாடகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். துக்கதாமத்தில் யாருக்கும் சுகம் அமைதி கிடைக்க முடியாது. அமைதி ஆத்மாக்களாகிய நம்முடைய சுயதர்மம் ஆகும். சாந்திதாமம் ஆத்மாக்களின் வீடாகும். நம்முடைய சுயதர்மம் அமைதி என்று ஆத்மா கூறுகிறது. இந்த ஷரீரம் என்ற வாத்தியத்தை இசைப்பது இல்லை. அமர்ந்து கொள்கிறேன், ஆனால் எதுவரை அமர்ந்து கொண்டே இருப்பது? கர்மம் செய்யத்தான் வேண்டும். எதுவரை மனிதர்கள் நாடகத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை துக்கமாகவே இருக்கிறார்கள். நான் ஏழை பங்காளனாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இங்கே ஏழைகள்தான் வருவார்கள். செல்வந்தர்களுக்கு சொர்க்கம் இங்கேயே இருக்கிறது. அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் சொர்க்கத்தின் சுகம் இல்லை. நான் ஏழை பங்காளன் என்று பாபா கூறுகிறார். செல்வந்தர்களை ஏழைகளாகவும் ஏழைகளை செல்வந்தர்களாகவும் ஆக்குகிறேன். செல்வந்தர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஏனென்றால் இங்கே செல்வந்தர்களுக்கு போதை இருக்கிறது. பிரஜையில் வந்துவிடுவார்கள். ஆனால் உயர்ந்த பதவியை ஏழைகள் அடைகிறார்கள். ஏழைகள் செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். நாம் செல்வந்தர்கள் என்ற தேக அபிமானம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த செல்வம் பொருட்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும், அழிந்துவிடும் என்று பாபா கூறுகிறார். ஆத்ம அபிமானியாக ஆவதில்தான் அதிகமான உழைப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் அனைவரும் தேக அபிமானிகளாகவே இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும். நான் 84 பிறவிகள் முடித்திருக்கிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. நாடகம் முடிகிறது. இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். இப்போது கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்தின் சங்கமம் ஆகும். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் பாரதத்தை மீண்டும் வைரத்தை போல ஆக்குவதற்காக வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த வரலாறு புவியியலை பாபாதான் கூற முடியும். நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, பாபாவிடமிருந்து ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை அடைவதற்கு கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் வைத்து துக்கதாமத்தில் இருந்தாலும் கூட துக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும். செல்வம், பொருட்கள், செல்வம் நிறைந்தவன் என்ற போதையை விட்டுவிட்டு ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், மகான் மற்றும் விருந்தாளி, இந்த இரண்டு நினைவுகள் மூலமாக அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவராக ஆகிவிடக்கூடிய விடுபட்டவர் மற்றும் சாட்சியாளர் ஆவீர்களாக. விளக்கம்: விடுபட்ட நிலை அல்லது பார்வையாளரின் நிலையை அமைத்துக் கொள்வதற்காக இரண்டு விஷயங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். ஒன்று, நான் ஆத்மா, மகான் ஆத்மா ஆவேன். இரண்டாவது, நான் ஆத்மா இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் அல்லது இந்த பழைய உடலில் விருந்தாளி ஆவேன். இந்த நினைவில் இருப்பதால் இயல்பாகவே மேலும் எளிதாகவே அனைத்து பலவீனங்கள் அல்லது பற்றுதல்களின் கவர்ச்சி முடிந்து போய்விடும். மகான் என்று உணருவதால் எந்த சாதாரண செயல் அல்லது எண்ணம் சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டு நடக்கிறீர்களோ அது மாற்றமடைந்து விடும். மகான் மற்றும் விருந்தாளி என்று உணர்ந்து நடப்பதால் மகிமைக்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: அனைவரின் சுபபாவனை மற்றும் சகயோகம் என்ற துளி மூலமாக பெரிய காரியம் கூட சுலபமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.